வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக எவ்வாறு கையாளலாம் மற்றும் அதன் பயன்பாடு குறித்த முக்கிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் சுகந்தி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம், வாருங்கள்.
வணக்கம். பயிர்களை பல்வேறு பூச்சி மற்றும் நோய்கள் தாக்குகின்றன. இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் பல்வேறு உளவியல் மற்றும் செய்முறைகள் செய்கின்றனர். அது மட்டுமல்லாமல் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள், இயற்கை எதிரிகள் போன்றவற்றையும் பயன்படுத்துகின்றனர். அப்பொழுதும் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத போது பொருளாதார சேதம் அதிகமாகிறது. இந்த சமயத்தில் இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. இதை கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய நிலை அப்பொழுது ஏற்படுகிறது. இது போன்ற நிலையில் பயிர் சேதத்தை குறைக்க இரசாயன மருந்துகள், பல்வேறு இரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயிர் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு பூச்சியை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லி மருந்தை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமாகும். அதை தேர்ந்தெடுக்கும் போது அதை எந்த பயிரில் பயன்படுத்துகிறோமோ அந்த பயிர், அதன் வளர்ச்சி பருவம், அந்த பூச்சிக்கொல்லி மருந்து கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிகள், பூச்சியின் வளர்ச்சி பருவம், அந்த பூச்சியின் பழக்க வழக்கம், அது உணவு உட்கொள்ளும் விதம், ஒட்டுண்ணிகள், ஊனுணிகள், அதாவது நன்மை செய்யும் பூச்சிகள், இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டே நாம் அந்த பூச்சி மருந்துகளை தேர்வு செய்ய வேண்டும். பயிர் பாதுகாப்பில் இப்போது பல வகையான பூச்சிக்கொல்லிகள் உள்ளன, சந்தையில் கிடைக்கின்றது. விவசாயிகள் அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்தியாவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பதிவு செய்வதற்கு என்பதே அதை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு அமைப்பு உள்ளது, அதாவது மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இதுவே இந்தியாவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பதிவு செய்யவும் அதை பயன்படுத்தவும் சட்டங்களை இயற்றியுள்ளது. தற்போது வரை 295 பதிவு செய்யப்பட்ட மருந்துகள் உள்ளன, அதாவது பல்வேறு பூச்சிக்கொல்லி, பூஞ்சானக்கொல்லி, களைக்கொல்லி மருந்துகள் இதில் அடங்கும். இதுவரை 299 பதிவு செய்யப்பட்ட மருந்துகள் உள்ளது. இந்த மத்திய பூச்சிக்கொல்லி வாரியத்தால் பதிவு செய்யப்பட்ட மருந்துகளை மட்டுமே விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமே விற்பனைக்குரியது. வாங்குவதும் அதை மட்டுமே வாங்க வேண்டும், பயன்படுத்துவதும் அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்தியாவில் 1968 பூச்சிக்கொல்லி சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழேயே மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் செயல்பட்டு வருகிறது. இந்த வாரியத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், பதிவு செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளையே விநியோகம் செய்ய வேண்டும், மேலும் தரமான பூச்சிக்கொல்லி மருந்துகளையே விவசாயிகளை சென்றடைய வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஸோ அந்த வகையில் நமக்கு பல்வேறு பதிவு செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள் சந்தையில் கிடைக்கின்றது. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பல்வேறு குண வகைகளை சேர்ந்தவையாகும். அதாவது அவற்றின் வேதியியல் தன்மை, பிரவேசத்தன்மை, அதன் செயல்படும் தன்மை போன்றவற்றை பொறுத்து பல வகையாக பிரிக்கலாம். இது மட்டுமல்லாமல் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே நமக்கு உருவகங்களாக கிடைக்கின்றது, ஃபார்முலேஷன்ஸ் பல விதமான உருவகங்களாக கிடைக்கின்றது. உதாரணத்துக்கு நமக்கு கடையில் தூவுதூள்கள் கிடைக்கும், டஸ்ட் கிடைக்கிறது, நனையும் துகள்கள் அதாவது வெட்டபிள் பவுடர்ஸ் இது கிடைக்கிறது, திரவ திரட்டுகள் எமல்சிஃபையபிள் கான்சென்ட்ரேட்ஸ் போன்ற குருணைகள் கிரானியூல்ஸ் போன்ற பல வகையான உருவகங்களில் நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிடைக்கின்றது. தேவைக்கேற்ப, பயிருக்கேற்ப, அந்த பயிரை தாக்கும் பூச்சிகளுக்கேற்ப நாம் இந்த உருவகங்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இந்த உருவகங்களில் உள்ள வீரிய பகுதி, அதை வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் என்று சொல்லுவோம், அதுவே பூச்சிகளை அழிக்கும் திறன் கொண்டது. இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வீரிய பகுதி போக பூச்சிக்கொல்லி உருவகங்களில் மற்ற பொருட்கள் என்னவென்றால் நீர்ப்பான்கள், ஸ்டெபிலைசர்ஸ், எமல்சிஃபையர்ஸ், டைலியன்ஸ் போன்றவை உள்ளது. இதையெல்லாம் கலந்தது தான் ஒரு உருவகம். அதாவது 100% நச்சுத்தன்மை கொண்ட மருந்தை விவசாயிகள் பயன்படுத்த முடியாது. அதனால் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே உருவகங்களாக கிடைக்கின்றது. சந்தைகளில் பல்வேறு விதமான பூச்சி மருந்துகள் கிடைக்கின்றது. அவற்றில் முக்கியமான வகைப்பாடு என்னவென்று பார்த்தால், அங்கக குளோரின்கள் இருக்கிறது, அங்கக பாஸ்பரஸ் வகைகள், கார்பமேட்டுகள், செயற்கை பைரித்ராய்டு மருந்துகள், இது போக புதிய பூச்சிக்கொல்லி மருந்துகள். சந்தைகளில் பல வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிடைக்கின்றது. அதை பொதுவாக எப்படி வகைப்படுத்துவது என்றால், அங்கக குளோரின்கள், அங்கக பாஸ்பரஸ் மருந்துகள், கார்பமேட்டுகள், செயற்கை பயிர் திராடு மருந்துகள், இது போக புதிய தலைமுறை பூச்சிக்கொல்லி மருந்துகள் என பல வகை உள்ளது. இப்போ இந்த அங்கக குளோரின் மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா முன் நாட்களில் பயன்படுத்திய டிடிடி, பிஹெச்சி, எண்டோசல்பான் போன்றதெல்லாம் அங்கக குளோரின் வகையை சேர்ந்தது. பட் இந்த வகை மருந்துகள் எல்லாம் ரொம்ப நாளுக்கு சுற்றுச்சூழல் தங்கி இருப்பதனால் இதன் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் இது தடை செய்யப்பட்டுள்ளது, அதனால் இதன் பயன்பாடு இப்பொழுது இங்கில்லை. அங்கக பாஸ்பரஸ், ஆர்கனோ பாஸ்பரஸ் வகை பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் இப்பொழுது சந்தைகளில் அதிகம் கிடைக்கிறது. உலக அளவிலும் இதுதான், இந்த வகை மருந்துகள் அங்கக பாஸ்பரஸ் வகை பூச்சிக்கொல்லிகளே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு நன்கு தெரிந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளான பாஸ்போமிடான், குனால்ஃபாஸ், எத்தியான், ப்ரொஃபனாஃபாஸ் போன்ற மருந்துகள் எல்லாம் இந்த வகையைச் சேர்ந்தது. இவை வந்து சுற்றுச்சூழலில் அதிக நாட்கள் தங்கியிருக்காது, அதனால் இதன் பயன்பாடு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதோடு சுற்றுச்சூழலிலும் அதிகம் நாட்கள் தங்கியாது என்பதால் இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்பமேட் வகை பூச்சிக்கொல்லிகள். இவை பல பண்புகளில் ஆர்கனோபாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஒத்தே இருக்கும். இவ்வகை பூச்சிக்கொல்லிகளும் விரைவில் நச்சுத்தன்மை மாற்றப்பட்டு பூச்சிகளின் உடலிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால் இவற்றால் ஏற்படும் பக்க விளைவுகளும் மிக குறைவு. கார்போஃபியூரான குருணை மருந்து, ஆல்டிகார்ப், தயோடிகார்ப் போன்றவை இந்த வகையை சேர்ந்ததாகும். இது போலவே அடுத்தது கார்பமேட் வகைகளும் உண்டு. இவைகளும் பண்புகளில் அங்கக பாஸ்பரஸ் வகையே ஒத்துப்போகும். இந்த வகையைச் சேர்ந்த பூச்சிக்கொல்லிகளை பார்த்திங்கன்னா விரைவில் நச்சுத்தன்மை மாற்றப்பட்டு நம் உடலிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும், அதனால் இது வந்து அதிக பாதிப்பு இல்லாதது. அடுத்தது பார்த்திங்கன்னா செயற்கை பயிர் திராடுகள். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கொசுபத்தி சுருள், அந்த லிக்விடுகள், இதில் எல்லாமே வந்து செயற்கை பயிர் திராடுகள் தான் உண்டு. அல்லத்ரின், பென்வாலரேட், சைப்பர்மெத்ரின், டெல்டாமெத்ரின், ப்ளூவாலினேட், லாம்டா சைக்ளோத்ரின் போன்ற மருந்துகள் எல்லாம் செயற்கை பயிர் திராடு வகையைச் சேர்ந்தவை. ஆனால் இதனை பயன்படுத்தும் போது சில பக்க விளைவுகள் உண்டு. அதாவது சார் உறிஞ்சும் பூச்சிகளை வந்து இது மறு எழுச்சி செய்யக்கூடும். அது மட்டுமல்லாமல் பூச்சியின் சார் உறிஞ்சும் பூச்சிகளையும் எதிர்ப்பு திறன் பெருக வைக்கும். அதனால் இதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் ரிசர்ஜென்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். பொதுவாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த செயற்கை வகை பயிர் திராடுகளை பரிந்துரைப்பதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது இல்லாமல் சில மருந்துகள் வாயுக்களாக கிடைக்கின்றது. மெத்தில் புரோமைடு அந்த மாதிரி வாயு வகை மருந்துகள் பொதுவாக விவசாயிகள் பயன்பாட்டுக்கு இல்லை, ஆனால் நம்ம வேர்ஹவுஸ்களில், குடோன்களில் பூச்சிகளை கட்டுப்படுத்த அந்த வாயு வகை மருந்துகள் பயன்படுகிறது. இது போக பல வகையான எலிக்கொல்லிகள் உள்ளது. புரோமோடைலான், வார்ஃபாரின் போன்ற எலிக்கொல்லி மருந்துகளும் நம்மளுக்கு கிடைக்கின்றது. அது எலிகளை கொல்ல மட்டுமே பயன்படுத்தப்படும். இது போக நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லிகள் உள்ளது. அதாவது அவை ரசாயன வகையை சேர்ந்ததில்லை, அவை நுண்ணுயிரிலிருந்து பெறப்படுவதால் நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லிகள் என சொல்லப்படுகிறது. இந்த வகையில் பெசிலஸ் துருஞ்சியன்சிஸ், பிடி, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிடி பருத்தி, பிடி நெல், பிடி வெண்டைன்னு அந்த பயிர்களில் பிடி என்னும் அந்த பாக்டீரியாக்கான ஜீன்கள் உள்ளே செலுத்தப்பட்டிருக்கும். அதே பிடி தான் பெசிலஸ் துருஞ்சியன்சிஸ் என்னும் பாக்டீரியா நமக்கு இப்போ டால்க் ஃபார்மில் மார்க்கெட்டுகளில் கிடைக்கிறது. இதை ஹீலியோத்திஸ், அதாவது இந்த காய்ப்புழு, அமெரிக்கன் காய்ப்புழு, அப்புறம் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரில் வரும் வைரமுதுகு பூச்சி போன்றவற்றை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். இது இல்லாமல் பெவேரியா பெசியானா என்ற பூஞ்சாணம் உண்டு. இதை பொதுவாக அசுவினி, மாவு பூச்சி, வெள்ளையி, இலைப்பேன், செம்பேன் போன்றவற்றை அழிக்க இல்லை கட்டுப்படுத்த பயிர்களில் இந்த பெவேரியா பெசியானா எனும் பூஞ்சாணத்தையும் நாம் தெளிக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டுகளில் நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லிகளும் நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுதெல்லாம் நிறைய மார்க்கெட்டில் புதிய தலைமுறை பூச்சிக்கொல்லிகள் உள்ளன. அவைகளின் வகைப்பாடு என்று பார்த்தால் ஆக்ஸாடயசின்கள், இண்டாக்ஸா கார்பு, ஸ்பினோசான்கள், அவர்மெக்டின்ஸ், நியோனிகோட்டினாய்டு போன்ற வகையைச் சேர்ந்த மருந்துகள் நமக்கு கிடைக்கின்றன. இதில் பர்டிகுலராக குறிப்பாக பார்த்தோம்னா நியோனிகோட்டினாய்டு வகை மருந்துகளான இமிடாக்ளோபிரைடு, தயாமிதாக்சாம், அசிட்டாமிபிரைடு இந்த வகை மருந்துகள் சாரூரிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த அதிகமாக நமது விவசாயிகளால் பயன்படுத்தப்படுகிறது. பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பயன்படுத்தும்போது இந்த மருந்துகள் நமக்கு தகுந்த கட்டுப்பாட்டினை கொடுக்கின்றன. இது போக பூச்சி வளர்ச்சி ஊக்கிகள், அதாவது உதாரணத்துக்கு டைஃப்ளூ பென்சூரான், நாவலூரான் போன்ற மருந்துகள் உண்டு. இவை பூச்சி வளர்ச்சி ஊக்கிகளாக செயல்படுகின்றன. அது மட்டுமென ஜூனைல் ஹார்மோன் மிமிக், அதாவது பூச்சிகளை ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடியது இந்த ஜூனைல் ஹார்மோன் மிமிக். ஜூனைல் ஹார்மோன் போன்று தோற்றம் அளிப்பவை, அதனால் இவை ஜூனைல் ஹார்மோன் மிமிக் என்று சொல்லப்படுகின்றன. அந்த வகையில் ஹைட்ரோப்ரின், கினோப்ரின், பைரிபாக்சிபென் போன்ற மருந்துகள் கடைகளில் கிடைக்கின்றன. இவை பூச்சிகளை உடனே கொன்று கட்டுப்படுத்தாமல் அவற்றின் வளர்ச்சியை தடுக்கின்றது. ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு போகாமல், அதாவது புழு வந்து ஒரு பருவத்திலிருந்து அடுத்த பருவத்துக்கு போகாமல், இல்லை அடுத்த கூட்டுப்புழு பருவத்துக்கு போக முடியாமல் தடுக்கின்றது. ஸோ இந்த வகையில் இந்த ஜூனைல் ஹார்மோன் மிமிக்குகள், பூச்சி வளர்ச்சி ஊக்குகள் நமக்கு மிகவும் பயன்படுகின்றன. அதே போல் கீட்டோ ஈனால் வகை பூச்சிக்கொல்லிகள், இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஸ்பைரோமெசிஃபென், ஸ்பைரோடெட்ராமேட் போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கின்றன. இவை பூச்சிக்கொல்லியாகவும் மற்றும் சிலந்திக்கொல்லியாகவும் நமக்கு பயன்படுகிறது. இது போக டயமைடுகள், இப்போ பொதுவாக விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்துறதில்ல இந்த டயமைடு வகை மருந்துகளும் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா குளோரான்ட்ரானிலிப்ரோல், சயான்ட்ரானிலிப்ரோல், ஃப்ளூபெண்டியமைடு போன்ற மருந்துகள் இந்த வகையைச் சேர்ந்ததாகும். இவை பயிர்களில் தோன்றும் புழு வகை பூச்சிகள் மற்றும் சாருறிஞ்சும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்த இந்த மருந்துகள் அதிகம் பயன்படுகின்றன. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பட்டியலிட்டதுலேயே கண்டிப்பாக ஒரு 30-40 வகை மருந்துகளை, பூச்சிக்கொல்லி மருந்துகளை சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டில் பல வகையான பூச்சி மருந்துகள் கிடைக்கின்றது. ஆனால் எந்த பூச்சிக்கு எந்த பயிருக்கு எந்த பூச்சிக்கொல்லி மருந்தை அடிக்க வேண்டும், எந்த பருவத்தில் அடிக்க வேண்டும் என்பதை விவசாயிகள் தெரிந்து தேர்வு செய்து பின்னர் அடிக்க வேண்டும். நான் சொல்லும்போது அங்கக பாஸ்பரஸ் வகை மருந்துகள் அதிகம் பயன்படுகிறது, உலகளாவிய அளவில் இது அதிகம் பயன்படுகிறது என்று சொன்னேன். அந்த வகையில் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வகை மருந்துகள் அதிகம் பயன்படுகிறது. ஆனால் இந்த வரும் டிசம்பரோடு ஒரு சில மருந்துகள் தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் அதிகம் பயன்படுத்துகிற போரேட் மருந்து, பாஸ்பாமிடான், ட்ரையோசஃபாஸ், டைக்ளோரவாஸ் போன்ற மருந்துகள் உபயோகத்திற்கு வரும் டிசம்பர் முதல் தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த மாதிரி தடை செய்யப்பட்டுள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம வாங்குவதும் பயன்படுத்துவதும் கூடாது. அதற்கு மாற்றாக இப்பொழுதுள்ள புதிய வகை பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயிகள் தேர்வு செய்யலாம். அந்த வகையில் நமக்கு குறைந்த நாட்கள் சுற்றுச்சூழலில் தங்கக்கூடிய மருந்துகளான குளோரான்ட்ரானிலிப்ரோல், ஃப்ளூபெண்டியமைடு, தயாமீத்தாக்சாம், இல்லது இந்த ஸ்பைரோமெசிஃபென், ஸ்பைரோடெட்ராமேட், நாவலூரான், இமாமெக்டின் பென்சோயேட் போன்ற பூச்சிக்கொல்லிகளை விவசாயிகள் பயன்படுத்தலாம். அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது பூச்சி கட்டுப்பாடு உடனே கிடைக்கும். ஆனால் இதை மட்டுமே முழு தீர்வாக விவசாயிகள் கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளையே பின்பற்ற வேண்டும். அந்த வகையில் பூச்சிகளை கட்டுப்படுத்த நம் உளவியல் முறைகளை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம நெல் வயலில் பார்த்திங்கன்னா அந்த வரப்புகளில் களிமண் பூசுவோம் இல்லையா, அது பூசுறது கூட எலிகளை கட்டுப்படுத்த, இல்லை வெட்டுக்கிளி முட்டையிடுவதை தடுக்க அந்த மாதிரி வரப்புகளில் களிமண் பூசி அதை சுத்தமாக வைத்துக்கொள்ளும், அது ஒரு விதமான உளவியல் முறை. அந்த மாதிரி உளவியல் முறைகளை பல பயிர்களில் பயன்படுத்தலாம். இடத்திற்கு ஏற்ப எதிர்ப்பு திறன் வாய்ந்த பயிர்களை தேர்வு செய்து அதை பயிர் செய்யலாம். பல வகையான பயிர்களில் நம்மளுக்கு எதிர்ப்பு திறன் உள்ள வகைகள், ரகங்கள் உண்டு. அவற்றை விவசாயிகள் பயிரிடலாம். இது போக எண்ணற்ற நன்மை செய்யும் பூச்சிகள் உண்டு, அதாவது வயலிலும் உண்டு. அவை ஆய்வகங்களில் இனப்பெருக்கம் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. அந்த மாதிரி நன்மை செய்யும் பூச்சிகள்னு பார்த்திங்கன்னா பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சி, அதாவது கிரீன் லேஸ்விங், அப்புறம் சில வகை பொறிவண்டுகள், ட்ரைக்கோகிரம்மா என்னும் முட்டை ஒட்டுணி, இவையெல்லாம் லேபரட்டரிகளில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் சப்ளை செய்யப்படுகிறது. அந்த மாதிரி நன்மை செய்யும் பூச்சிகளை வாங்கி விவசாயிகள் வயலில் விடலாம். இயற்கையாகவே வயலில் உள்ள நன்மை செய்யும் பூச்சிகளையும் பாதுகாக்கலாம். இது போக ஃபிரமோன்கள், இப்பொழுதெல்லாம் இந்த காய்ப்புழுகளை கட்டுப்படுத்த, உதாரணத்துக்கு தக்காளி காய்ப்புழு, கத்தரி காய்ப்புழு, மிளகாயில் தோன்றும் காய்ப்புழுகள், நெல்லில் தோன்றும் தண்டு துளைப்பான், இலை மடக்கு புழு, கத்தரியில் தோன்றும் காய்ப்புழுக்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்த நமக்கு அந்தந்த பூச்சிகளுக்கு ஏற்ற இனக்கவர்ச்சி பொறிகள் கிடைக்கின்றது. அதையும் வாங்கி விவசாயிகள் பயன்படுத்தலாம். இது போக பொறிகள், விதவிதமான பொறிகள் உண்டு, அதாவது மஞ்சள் ஒட்டு பொறி, நீல நிற பொறி, வாட்டர் ட்ராப், விளக்கு பொறி போன்றவற்றை விவசாயிகள் வயலில் வைத்தும் தாய் பூச்சிகளை தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்திருந்து பூச்சிகளை அழிக்கலாம். சில வகையான சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு வெள்ளை ஈனை போன்ற சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு மஞ்சள் ஒட்டுப்பொறி வைத்தும் அவற்றை கவர்ந்தெழுத்து அழிக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு வகையான பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறை. இவற்றோடு ஒரு அங்கமாக தேவைப்படின் பூச்சிக்கொல்லிகளை தேர்வு செய்து விவசாயிகள் பயன்படுத்தலாம். இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் என்பது உண்மை என்றாலும் தகுந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தேர்வு செய்ய வேண்டும். அந்த தேர்வு செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்தின் அளவை அந்த குப்பிகளில் குறிப்பிட்டுள்ளது போலவோ இல்லை விவசாய பல்கலைக்கழகங்கள் பரிந்துரைக்கப்பட்ட அளவிலோ அதை கலந்து தெளிக்கும்போது பூச்சிகளை அழித்து நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். தேவைக்கு அதிகமாக தெளிக்கக்கூடாது. அதே போல் பரிந்துரை செய்யாத பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்குவதும் பூச்சி வரும் முன்பே தெளிப்பதும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதனால் நாம் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயனை பெறுவதோடு சுற்றுப்புற சூழல் கெடுவதை தடுக்க முடியும். பூச்சிகளில் தோன்றும் எதிர்ப்பு திறனையும் தடுக்க முடியும். விவசாயிகளுக்கான அந்த பூச்சி கட்டுப்பாட்டுக்கான செலவும் குறைக்க முடியும். ஆனால் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயனை நாம் முழுவதும் பெற வேண்டுமென்றால் இந்த விதிமுறைகளை எல்லாம் விவசாயிகள் பின்பற்ற வேண்டும். சரியான அளவு, சரியான பூச்சி மருந்து, சரியான கால நேரம் இவற்றை மனதில் கொண்டே பூச்சிக்கொல்லி மருந்துகளை கையாள வேண்டும். இந்தியாவில் உள்ள பதிவு செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை பற்றி தெரிந்து கொள்ள விவசாயிகள் இந்த மத்திய பூச்சிக்கொல்லி வாரியத்தின் இணையதளத்தில் சென்று அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இணையத்தை பயன்படுத்தும் யார் வேண்டுமானாலும் தகவல்களை பெற முடியும். அதாவது பதிவு செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள், தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் போன்ற எல்லா தகவல்களும் அந்த இணையத்தில் உள்ளது. பூச்சி மருந்துகளை சிறப்பாக தெளித்திடும் முறைகளில் மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுவது தகுந்த கருவியை தேர்ந்தெடுத்தல் மற்றும் தகுந்த பூச்சி மருந்தை தேர்ந்தெடுத்தல். இவையே மிக முக்கியமானதாகும். இது தவிர இந்த பூச்சி மருந்தை தெளிப்பவரும் சிறந்த பயிற்சி பெற்றிருத்தல் மிக முக்கியமாகும். பொதுவாக பூச்சி மருந்துகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை தெளிப்பான்களுக்கோ அல்ல அந்த மருந்தை தெளிப்பவருக்கோ நாம் கொடுப்பதில்லை. பூச்சி மருந்தை கையாள்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல் நாம் பயன்படுத்தும் அந்த தெளிக்கும் கருவிகள் ஸ்ப்ரேயரை கையாள்வதும் மிக முக்கியம். பொதுவாக பூச்சி மருந்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நாம் தெளிப்பான்களுக்கு ஸ்ப்ரேயர்களுக்கு கொடுப்பதில்லை. பூச்சி மருந்தை தேர்ந்தெடுப்பதும் கையாளுவதும் எவ்வளவு முக்கியமோ அதே போல் தெளிப்பானை கையாள்வதும் மிக முக்கியம். நாம் பயன்படுத்தும் ஸ்ப்ரேயர் நாப்ஸ்பேக் ஸ்ப்ரேயராக இருந்தாலும் சரி, இல்லை பவர் ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேயர், ராக்கர் ஸ்ப்ரேயர் எதுவாக இருந்தாலும் அது நன்கு வேலை செய்ய வேண்டும். அதில் உள்ள அந்த நாசில் அந்த ஒரு உபகரணம் மிக முக்கியமானதாகும். அது சரியாக அந்த நாசில் சரியாக வேலை செய்தால்தான் இந்த தெளிப்பு திரவங்கள் சரியான அளவில் போய் அந்த செடியின் மேல் படியும். நாசில் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அந்த பூச்சி மருந்து வீரியமானதாக இருந்தாலும் சரியான அளவு பூச்சி கட்டுப்பாடு இருக்காது. எனவே பூச்சி மருந்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போலவே தெளிப்பான் பராமரிப்புக்கும் தெளிப்பான் பயன்பாட்டுக்கும் விவசாயிகள் முக்கியத்துவம் தர வேண்டும். பூச்சி மருந்துகளை கையாளும் போது எதிர்பாராத விதமாக கொட்டிவிட்டால் அந்த கொட்டிய மருந்தை அப்புறப்படுத்த மரத்தூள் அல்லது மணலை பயன்படுத்தி அப்புறப்படுத்தலாம். அதன் பின்னர் சுண்ணாம்பு கரைசலை அந்த இடத்தில் கொட்டி அந்த மருந்தின் நச்சை முறிவு செய்து பின்னர் அகற்ற வேண்டும். பூச்சி மருந்து தெளித்த வயலில் கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் செல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 2 நாட்களுக்காவது அந்த கால்நடைகளோ இல்லை வளர்ப்பு பிராணிகள் கோழிகள் போன்றவை அந்த பகுதிக்கு செல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். மருந்தடிக்கும் வேலை முடிந்தவுடன் அன்றே அந்த பயிர் பாதுகாப்பு கருவிகளை நன்கு சுத்தம் செய்துவிட்டு பின்னர் அவற்றை வைக்க வேண்டும். எதிர்பாராத விதமாக பூச்சி மருந்து அடிக்கும் போது விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அருகாமையில் உள்ள மருத்துவரை அந்த நபர் அணுக வேண்டும்.
நேயர்களே, இதுவரை முனைவர் சுகந்தி அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.